2018 செப்டம்பர் மாத தென்றல் இதழில் எல் தாம்ப்டனின் சுடர் ஜலதோஷம் மூலிகை அத்தியாயம் 11 கதை ராஜேஷ் அவர்கள், படம் ஆண்ட்ரான் அவர்கள், ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அருண் தனக்கு வந்திருந்த கடிதத்தில் எழுதியிருந்தபடியே மற்றொரு கடிதத்தை பிரிக்காமல் தனது அப்பா மூலமாக ஜட்ஜ் கோவிடம் கொடுத்தான். எப்பொழுது ஜட்ஜ் போன் செய்வார் என காத்திருந்தான். அருண் எதிர்பார்த்தபடியே சில நாட்கள் கழித்து ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஜட்ஜ் குரோவிடமிருந்து போன் வந்தது. அவர் அம்மா கீதாவிடம் பேசி ஒரு வேலைக்கு அருண் உதவ வேண்டும் என்றும் அதற்கு அவன் மறுநாள் தன்னுடன் வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மறுநாள் சனிக்கிழமை ஆதலால் கீதா மறுக்கவில்லை. அருண் மறுநாள் காலை எப்போது விடியும் என்று அரை மணிக்கு ஒரு தரம் கடிகாரத்தை பார்த்து கொண்டே தூங்கி போனான். அருண் தூங்கிக் கொண்டிருந்த போது கீதா அவன் அறைக்குள் வந்து அவனது போர்வையை சரி செய்தார். அவன் நெற்றியில் செல்லமாக முத்தமிட்டு, ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ ஜட்ஜ் குரோ, உன்னை உதவிக்கு கூப்பிடுறாரு, ஐ எம் பிளஸ்ஸட் என்று சொல்லிவிட்டு சென்றார். மறுநாள் சனிக்கிழமை காலை அருண் சீக்கிரமே எழுந்து ரெடியாகிவிட்டான். கீதாவுக்கு அவனது ஆர்வம் புரிந்தது. ஜட்ஜ் வீட்டுக்கு அருணை வண்டியில் அழைத்து கொண்டு போனார். ஜட்ஜ் வீட்டு வாசலில் காத்திருந்தார். கீதாவும் அருணும் வருவதை பார்த்தவுடன் கை அசைத்தார். வண்டி நின்றதுதான் தாமதம். அருண் கதவை திறந்து துள்ளி கொண்டு வெளியே ஓடினான். குட் மார்னிங் ஜட்ஜ் குரோ, ரொம்ப தேங்க்ஸ் என்றான் உற்சாகமாக. குட் மார்னிங் மை பாய், குட் மார்னிங் கீதா, அருணை என் கூட அனுப்ப சம்மதித்ததற்கு ரொம்ப நன்றி, அருண் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜட்ஜ் குரோ, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அருணுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஜட்ஜ் அவர்கள் பேஸ்பால் தொப்பி, டிஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் அணிந்து கொண்டு ஒரு 10 வயது இளமையாக தெரிந்தார். கீதா, நாங்கள் வருவதற்கு மதியமாகிவிடும், பரவாயில்லையா என்று கேட்டார். ஜட்ஜ் குரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அருணிடம் மதிய சாப்பாட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கிறேன் என்றார் கீதா. இதென்ன கூத்து, சாப்பாடு எல்லாம் நான் கவனிச்சுக்க மாட்டேனா அம்மா, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நானும் அருணும் இன்னைக்கு வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன். கீதா அருணுக்கு விடை கொடுத்து விட்டு சென்றார். ஜட்ஜ் குரோ தனது வண்டியை திறக்க அருண் பின்புற இருக்கையில் அமர்ந்து கொண்டான். வண்டியை கிளப்பும் போது அருணுக்கு பிடித்த வானொலி நிலையத்தை அவர் வைத்தார். அருண் தன் அம்மாவுடன் போகும்போது எல்லாம் NPR வானொலியை கேட்டு கேட்டு சலித்து போயிருந்தான். பாட்டு கேட்டுக்கொண்டே போகும்போது ஜட்ஜ் குரோ அருணிடம் பேசி கொண்டு வந்தார். அருண் கேள்விகள் கேட்க அவரும் பதில் கொடுத்து உரையாடலை தொடர்ந்தார். சற்று நேரத்துக்கு பின் ஜட்ஜ் குரோ நகர்ப்புற சாலை ஹைவே ஒன்றில் ஓரமாக இருந்த ஒரு கடையில் வண்டியை நிறுத்தினார். அந்த இடத்தில் ஃபார்ம் ஸ்டாண்ட் என்று எழுதியிருந்தது. வெல்கம் டு ஹோஷியானா ஃப்ரீ ப்ரொடியூஸ் என்று அதன் கீழே நக்கலாக எழுதப்பட்டிருந்தது. அருணுக்கு அங்கு எதற்காக வந்திருக்கிறோம் என்று புரியவில்லை. அந்த இடத்தில் பலவிதமான காய்கறிகள் வைக்கப்பட்டிருந்தன. பார்க்கவே ஜோராக இருந்தது. ஜட்ஜ் குரோ செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு ஒரு இருக்கையில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தார். அருணை தன் அருகில் இருந்த இருக்கையில் உட்கார சொன்னார். அருணுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருந்தான். அந்த இடத்திற்கு வண்டிகள் வந்து போயின. மக்கள் வேண்டிய காய்கறி பழங்களை வாங்கி கொண்டு போனார்கள். அத்தனை பேர் வந்தபடியே இருந்தாலும் அருணிடம் பேச அங்கு யாருமே இல்லை, ஜட்ஜ் குரோ தவிர. அரை மணி நேரம் போனது. ஜட் குரோவின் மௌனம் இன்னும் அவனது படபடப்பை கூட்டியது. சில நிமிடங்களுக்கு பிறகு அங்கு ஒரு வேன் நுழைந்தது. அந்த வண்டியின் மேலே ஒரு வர்ணக்கொடி கட்டப்பட்டிருந்தது. அந்த வர்ணக்கொடியை பார்த்தவுடன் அருணுக்கு வந்த அட்ரினலின் ரஷில் ஒரு ஒலிம்பிக் பந்தய ஓட்ட வீரன் போல் வேகமாக அந்த வண்டியை நோக்கி ஓடினான். அந்த வண்டியின் கதவு திறந்ததுதான் தாமதம். ஹிலரி, எப்படி இருக்கிறாய் என்று கத்தினான். அதிலிருந்து ஆச்சரியத்துடன் ஹிலரி இறங்கினாள். அவளால் அருணை பார்த்த வியப்பை அடக்கவே முடியவில்லை. நண்பா, அருண் நண்பா, எப்படி இருக்கிறாய் என்று அவள் அவனை அணைத்து கொண்டாள். நண்பா, மன்னித்து விடு, நான் அன்று உன்னிடம் சொன்னபடி சந்தைக்கு வர முடியாமல் போய்விட்டது. எங்களை வரக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள் சில முரடர்கள். அருணின் கண்களில் கண்ணீர் வந்தது. தன்னால் அவளுக்கும் அவளது கிராம மக்களுக்கும் கஷ்டம் வந்துவிட்டதே என்று. நண்பா, நாங்கள் இனிமேல் வர்த்தாம்டன் நகர் வரைக்கும் அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை, இங்கேயே கடை வைப்பதற்கு அனுமதி கிடைத்து விட்டது. என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே நீ வந்து வார கடைசியில் சந்திக்கலாம் என்றாள். அவளோடு வந்தவர்கள் காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பழங்களை கீழே இறக்கி கொண்டிருந்தார்கள். ஜட்ஜ் குரோ புன்சிரிப்போடு, அருண், இப்போ புரிந்ததா நாம எதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருந்தோம்னு இனிமே இவங்களுக்கு அந்த ஹோஷியான பயலுக எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது என்றார். அதற்குள் ஹிலரி வண்டியிலிருந்து ஜலதோஷ மூலிகையை கொண்டு வந்து அருணுக்கு கொடுத்தாள். அருண் அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டான். டு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் என்றான். டு அவர் கோல்ட் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஹிலரி சொல்லி சிரித்தாள். திரும்பி போகும்போது அருண் ஜட் குரோவிடம் இது எப்படி நடந்தது என்று கேட்டான். அதற்கு அவர், இது அவருக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் ரகசியம் என்றும் அதை அவரால் அவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றும் சிரித்து கொண்டே சொன்னார். அருண், அந்த பெபிலோடல் இண்டிகானா கிராமத் தலைவர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் போயிருந்திருக்கு. யாரப்பா அந்த கடிதம் எழுதியது? மிகவும் சக்தி வாய்ந்தவர் போலிருக்கே. உன்னை பற்றி ரொம்ப பெருமையா எழுதியிருந்தார் என்று ஜட் சொன்னார். ஐயா, எனக்கு யோசனை வருகிறது, நான் சொல்லலாமா என்று கேட்டான். தாராளமா, அவரிடம் மெதுவாக சொன்னான். சூப்பர், கட்டாயமா. என்னாலான எல்லா உதவியையும் பண்றேன். ஒரு கலக்கு கலக்கிடலாம், கவலைப்படாதே. நாளைக்கு நம்ம நகர விழாவில் சந்திக்கலாம் என்றார். அவர் ஓட்டிய வண்டி எர்தாம்டன் நகரை நோக்கி சீறி பாய்ந்தது. அடுத்த இதழில் நிறைவடையும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.